உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே. உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் செந்தில் வேல் அவர்கள். அவர்கள் நம்முடன் தக்காளியில் பேசிலஸ் சப்டிலஸ் என்ற உயிரியல் காரணியை பயன்படுத்தி எவ்வாறு நோய் கிருமிகளை அழிக்க வேண்டும், அதன் மேலாண்மை முறைகளை பற்றி விரிவாக நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
அன்பார்ந்த விவசாயிகளே, பேசிலஸ் சப்டிலஸ் என்ற ஒரு உயிரியல் காரணியின் பயன்பாடானது மிளகாயில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி போன நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இப்பொழுது தக்காளியில் பேசிலஸ் சப்டிலஸ் என்ற ஒரு பாக்டீரியல் உயிரியல் காரணியை எவ்வாறு பயன்படுத்தி தக்காளியில் வரும் நோய் கிருமிகளை மேலாண்மை செய்வது பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்க்கலாம். தக்காளி நம்மளுக்கு அனைவருக்கும் தினந்தோறும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு காய்கறி பயிர், அதாவது தக்காளியும் வெங்காயமும். இந்த தக்காளி வெங்காயம் விலை தான் எப்போ வந்து பருவநிலை மாறுபாடோ இல்லை வந்து அதிக மழை பெய்யும் போதோ இல்லை அதிக காய்ச்சல் வரும்போதோ விலைகளின் ஏற்றத்தாழ்வானது மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த இரண்டு காய்கறி பயிர்களும் நாம் தினந்தோறும் சமைக்கும் உணவு வகைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதனால் விவசாயிகளே, இந்த தக்காளி வெங்காயம் பயன்படுத்தப்படும் போது இப்போ நாம் நோய்களை சிறப்பான முறையில் கட்டுப்படுத்தினால்தான் அதிக மகசூல் எடுக்க முடியும். அவ்வாறு வரும்போது தக்காளி சாகுபடியில் நாம் முதல்ல வந்து சாதாரண ரகங்களையும் பயன்படுத்துகின்றோம், மற்றும் வீரி ஓட்டு ரகங்களையும் பயன்படுத்துகின்றோம். நாம் நாட்டு ரகங்களை பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஒரு 140 கிராம் எடுக்க அந்த அளவுக்கு அளவுள்ள விதையை நம்ம எடுக்கிறோம். இதே வீரி ஓட்டு ரகம் பயன்படுத்தும் போது 60 கிராம் அளவுள்ள விதையை எடுத்துக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு. இந்த விதையை எடுத்த பிறகு தக்காளியில அதிகமா விவசாயிகள் அனுபவிக்கின்ற பிரச்சனை, அதாவது அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், அந்த நாத்தாங்கால நாத்தழுகள் நோய் வரும். நாத்தாங்கால் நாத்தழுகள் நோய் அந்த தக்காளி விதையை முதைப்பதற்கு முன்பும் வரும். விதைச்சு ஒரு 3 அங்குலம் வந்த பிறகு அந்த காலர் ரீஜன் சொல்லுவாங்க, கழுத்து பகுதினா, அந்த நாத்தாங்காலுடைய மண் பகுதியும் அந்த நாத்தினுடைய தண்டு பகுதியும் சந்திக்கிற இடத்துல அழுகல் ஏற்படுத்தி அப்படியே வந்து இந்த நாற்றாங்கலானது சொட்ட சொட்டை ஆயிடும். அதாவது நம்ம வந்து மண்ணில் பாத்தி அமைச்சு நாற்றாங்கல் அமைச்சோம்னா அந்த நாத்துல வந்து அப்படியே அழுகி 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 சொட்ட சொட்டையா நமக்கு வீந்துடும். அது பெரிய மகசூல் இழப்பு தான். ஏன்னா நம்ம நாத்திலே பயிரானது தரமற்றது போயிடுது, நாத்தாங்காலே அழுகல் வந்துடுது. அதுக்கு பதிலாக தான் நம்ம விவசாயிகிட்ட நம்ம என்ன சொல்றோம், நீங்க பாத்தி அமைத்து நாத்தாங்கலை உற்பத்தி பண்ணதை விட இந்த புரோட்ரே முறை, குழித்தட்டு முறை, அந்த முறையை கையாளுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த புரோட்ரே முறையில் நம்ம என்ன பண்றோம், அந்த கொக்கோ பீட்டை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு புரோட்ரேக்கு வந்து 1.5 கிலோ கொக்கோ பீட்டு பயன்படுத்துறோம். அந்த பயன்படுத்தி நம்ம விதையை வந்து ஒரு புரோட்ரேவுக்கு ஒரு குழிக்கு ஒரு விதை என்று நம்ம விதைக்கணும். அவ்வாறு விதைக்கும் போது அந்த விதை நேர்த்தி செய்யலாம். இந்த பெசில செப்டிலிஸ் என்ற உயிரியல் காரணியானது விதை நேர்த்தி செய்யலாம். எவ்வாறு விதை நேர்த்தி செய்யணும்னா, இப்போ ஒரு கிலோ விதைக்கு 10 மில்லி நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். இப்போ நம்மளுக்கு தேவை வந்து 140 கிராம் தான் வந்து ஒரு ஏக்கருக்கு தேவை. ஒரு 5 மில்லி பெசில செப்டிலிஸ் என்ற உயிரியல் காரணியானது திரவ வடிவில் இருக்குது. திரவ வடிவில் இருக்கிற அந்த உயிரியல் காரணி எடுத்து நம்மளுக்கு தேவையான விதையை அதில் வந்து ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் ஊற வைத்து அதுக்கு பிறகு விதையை வந்து வைத்தோம் என்றால் அந்த விதை உரை மூலமாக இந்த பாக்டீரியா சென்றடைந்து அந்த விதையின் மேற்பரப்பில் உள்ள இந்த நாற்று அழுகல் நோய் ஏற்படுத்துகின்ற பூசணத்தை தாங்கி வளரக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கின்றது. அது ஒரு முறை. அடுத்ததாக இதே பெசில சப்டிலிஸ் நம்ம கிட்ட திரவம் இல்லை, எங்களுக்கு வந்து தொகை விடணும், டாக் ஃபார்முலேஷன் தான் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 10 கிராம் நம்ம வந்து பரிந்துரை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு 140 கிராம் வந்து ஒரு ரகத்துக்கும் அது வீரிய விட்டுருக்கும் போது 60 கிராம் வந்து என்ன பண்ணிக்கிறோம், எடுத்து ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம போட்டு அந்த பவுடரை நம்மளுக்கு வந்து ஒரு 5 கிராம் போட்டு தண்ணி இல்லை ஸ்டார்ச் மெரியாக நம்மளுக்கு வந்து நல்லா கலந்து அந்த விதையை வந்து விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர வைத்து நாம் வைத்தோம் என்றால் அந்த விதை நேர்த்தி அந்த பெசில சப்டிலிஸ் ஆனது விதையுடன் கலந்து நாம் விதைக்கும் போதே அந்த உயிரல் காரணியானது நாம் செலுத்துகின்றோம். அவ்வாறு செலுத்தப்படும் போது அந்த விதை உரையானது விரியும் போது நாத்தங்கள் நாற்று முளைக்கும் போது அந்த விதை உரையை பயன்படுத்தி இந்த நுண்ணுயிரியானது வளர ஆரம்பிக்கின்றது. அப்போது அதுக்கு ஒரு தடுப்பு அரணாக எதுக்கு அந்த நாத்தாங்களுடைய புதிதாக உருவாகின்ற வேருக்கும் புதிதாக உருவாகின்ற சின்ன மெலிந்த தண்டுக்கும் தடுப்பரணாக இருக்கின்றது. இன்னும் இதில் ஒரு முக்கிய சிறப்பு என்னென்னா இந்த பெசில சப்டிலிஸ் ஆனது பாக்டீரியாவானது அந்த வேரின் உட்பகுதி சென்று நாத்தின் உள்ளே செல்கிறது. நாத்தின் உள்ளே செல்லும் இந்த பேர் எண்டோஃபைட்டின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி தயிர் சாப்பிட்னா நம்ம குடலுக்குள்ளே போயிட்டு நல்லா தன் நன்மை செய்கிறது இல்லையா, அப்போ நம்ம மிளகாய்க்கு அதை சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரியா இந்த வெசில சப்டிலிஸ் ஆனது அந்த நாற்று உள்ள வேர்பகுதிக்கும் தண்டு உட்பகுதிக்கும் சென்று வீரியத்தை அதிகரிக்கின்றது. அதனால் நாத்தாங்காலில் வந்து நாம் விதைக்கும்போது விதை நேர்த்தி செய்யப்பட வேண்டும். அவ்வாறு விதை நேர்த்தி செய்யப்படும் போது நாற்றழுகள் வந்து முற்றிலுமாக தவிர்க்கலாம். சரி, நாற்று முளைச்சி போச்சு, முளைச்ச பிறகு நாம் வந்து அந்த குழித்தட்டில் வந்து தண்ணி ஊற்றும் போது இது கூட கலக்கலாமா, தாராளமாக கலக்கலாம். 1 லிட்டருக்கு 10 மில்லின்ற பெசில சப்டிலிஸோட கலந்து நம்ம ரோஸ் கேன் இல்லையா தெளிப்பான் மூலம்தான் அதுக்கு தண்ணி பாய்ச்சும். அவ்வாறு தண்ணி பாய்ச்சும் போது நாம் வந்து ஒரு 21 நாள் 24 நாற்றை நம்ம எடுத்து நடும்போது இடையில 2 முறை இவ்வாறு செய்யப்படும் போது அந்த நுண்ணுயிரியானது அந்த கொக்கோபீட் அந்த குழித்தட்டில் உள்ள உரத்தோடு நன்றாக வளர்ந்து அதுவும் சேர்ந்து வயலுக்கு போகும்போது மிகவும் ஊட்டமாகவும் வயலில் உள்ள நாற்று அழுகல் ஏற்படுத்துகின்ற நோய் கிருமியை தடுக்க வல்லமைப்படுத்ததாகவும் இருக்கின்றது. அதனால் விவசாயிகளே, இந்த தக்காளி சாகுபடி செய்யப்படும் போது நீங்கள் பாத்தி அமைத்து நாற்று நடுவதை தவிர்க்கவும். ஏன்னா பாத்தியில் வரும்போது ஒரு இடம் மூடு இருக்கும், ஒரு இடம் பள்ளம் இருக்கும், விதை வந்து எறும்பு தூக்கிட்டு போவோம், அல்லது வந்து சில இடத்துல பள்ளமாக இருக்கிற இடத்துல விதை அழுகி போயிடும். அதனால நம்மளுக்கு வந்து இழப்பு தான் ஏற்படும். இன்னொன்று விவசாயிகளே, நாற்று விட்டு நடுற பயிர் வந்து நாற்று வளமாக இருக்க வேண்டும். இளம்பயிர் வளமாக இருந்தால் தான் அது நல்லா விருட்சி அடைந்து நல்ல மகசூல் கிடைக்கும். நாத்தாங்காலே நோய் நொடியாக இருந்து நாம் கொண்டு போய் அங்கே போய் வச்சோம்னா நம்மளுக்கு எங்கே மகசூல் ஏற்படும்? இன்னும் சில நேரத்தில் நான் விவசாயிகள் வயலில் பார்க்கறது உண்டு, நாற்றை விட்டுட்டு போய் 45 நாள் கழிச்சு தக்காளி நாற்றை கொண்டு போய் நடுவார். அங்கே வந்து அந்த நாற்று அவருக்கு பல ஏதோ ஒரு வேலைகள் தவிர்க்க முடியாத வேலைகள் போயிட்டு வரும்போது அந்த நாற்று 40th நாள் 30th 35th நாள் இங்கே ஒரு பூ பூத்துரும். அதுக்கு பிறகு போய் அங்கே எங்கே விருட்சி அடையும் நம்மளுக்கு. அந்த வளர்ச்சி பருவம் இங்கே நாத்தாங்காலே நிறுவ இருக்குது, அது நல்லா வளர முடியாது. அதனால் இளம் நாற்றாக எடுத்துக்கொண்டு போய் வளமான நாற்றை கொண்டு போய் நடும்போது உங்களுக்கு சாதாரணமான மகசூலை விட 20% மகசூல் கூடுதலாகவே கிடைக்கும். இந்த பெசில சப்டிலிஸ் மட்டும்தான் சொல்கிறீங்களா சார், ட்ரைகோடர்மா வீடியும் கலக்கலாமா? தாராளமாக கலக்கலாம். அதாவது டாக் ஃபார்முலேஷன் என்ன சொல்லணும், 4 கிராம் 1 கிலோ செடுக்கு ஒரு 2 கிராம் எடுத்து விதை நேர்த்தி செய்யலாம். அவ்வாறு செய்யப்படும் லிக்யூடும் கிடைக்குது ட்ரைகோடர்மா வீரடி, அதாவது துகளோடையும் கிடைக்குது, அதையும் கலந்து நமது புரோட்ரேவில் போடும்போது இரண்டும் சேர்ந்து ஒரு கூடுதல் பாதுகாப்பு தான் நம்மளுக்கு தரும். அவ்வாறு தருப்படும் போது அந்த நாற்றழுகல் நோயானது நாம் முற்றிலுமாக தவிக்கலாம். அதாவது நாம் கொண்டு போய் அந்த நாற்றை நடுறோம், இதில் நடுவயில் நடுறோம், நடுவயில் நடும்போது அந்த கொக்கோ பீட்டுன்றது இல்லையா அந்த வேரோடு சேர்ந்தால் நடும்போது அதில் நாம் பயன்படுத்துகின்ற உயிரியல் காரிகள் சேர்ந்தே வயலில் கொண்டு போய் நம்ம வச்சிடறோம். அவ்வாறு வைக்கப்படும் போது அதுவும் அந்த மண்பகுதியில் உள்ள உயிர் காரணிகளை சேர்த்து மேலாண்மை செய்ய வல்லமைப்படுத்தது. அதனால் நாம் வந்து நாற்று எடுத்து நடுவதற்கு முன்பு ஓரிரு நாளுக்கு முன்பு வந்து ரோஸ்கேன் அதை தெளிப்பான் மூலம் இந்த உயிரல் காரணி பெசில சப்டிலிஸை கலந்து நாம் வந்து ரோஸ்கேன் மூலம் ட்ரென்ச்சிங் சொல்லுவாங்க வேற நினைத்து கொண்டு போய் நம்ம நட்டோம் என்றால் மிகவும் உகந்ததாகவும் வயலில் வந்து அந்த உயிரல் காரணிகள் செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். வயலில் கொண்டு போய் நட்டுவிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த உர அளவுலாம் கரெக்டாக நீங்கள் வந்து மேலாண்மை செஞ்சீங்க. ஏன்னா உர அளவு வந்து தக்காளி வீரிய விட்டுறாங்களோ மட்டும் அதுக்கான நுண்ணூட்ட சத்து கொடுத்து தான் ஆகணும். நுண்ணூட்ட சத்து கொடுக்காமல் எந்த ஒரு பயிரும் அதிகமாக நம்மளுக்கு வளராது. முக்கியமான நுண்ணூட்ட சத்து நம்மளுக்கு எது தேவைப்படும்னா உங்களுக்கு வந்து போராக்ஸ் தேவைப்படும். போராக்ஸ் வந்து 1 ஏக்கருக்கு 4 கிலோ தேவை. ரெண்டாவது ஜிங்க் சல்ஃபேட்டு 1 ஏக்கருக்கு 20 கிலோ தேவை. இதெல்லாம் கொஞ்சம் அடியில் போட்டு நம்ம நட்டோம்னா நுண்ணூட்ட சத்து இல்லாமல் உங்களுக்கு வேர் உருவாகாது, இலை வந்து நல்ல வேகமாக வளர்ச்சி அடையாது. அதுக்கு பிறகு வந்து பேரூட்டி சத்துக்கள், அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் அப்புறம் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதையும் நம்ம சேர்த்து போடணும். இப்போ அது வந்து பல இதாக யூரியாவாக கொடுக்கலாம். இப்போ யூரியா கொடுத்தா ஒரு 100 கிலோ அதிகபட்சம் கொடுக்கலாம். அந்த 100 கிலோ வந்து 4 பகுதியாக பிரித்து கொடுக்கும் ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறது. அதுக்கு பிறகு 13-45 அது வந்து ஒரு 200 கிலோ அது 4 பகுதியாக பிரித்து கொடுக்கலாம். அதுக்கு ஒரு 12-61 காம்ப்ளெக்ஸு அது வந்து ஒரு 24 கிலோவாக 4 பகுதியாக பிரித்து கொடுக்கலாம். இந்த 419 வந்து அப்பப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு 5 கிலோன்னு சொல்லி ஒரு 3 பாகமாக நம்ம ட்ரிப்பில் கொடுக்கும்போது கூட சிறப்பாக இருக்கும். ஏன் சொல்லனா, நீங்கள் நாற்று உயிரியல் காரணியோடு சேர்க்கப்படும்போது சரியான அளவு ஊட்டம் செலுத்தும் போது அந்த வேர்பகுதியில் நன்றாக வளர்ந்து இந்த நுண்ணுயிர் காரணிகள் அனைத்தும் வேரை சூழ்ந்து ஒரு சிறப்பான மேலாண்மை தருகிறது. அப்போ நடவு வயலுக்கு போன பிறகு அங்கே வந்து என்ன நோய்கள் வரும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு வந்து அந்த வேரழுகு நோய் திரும்ப இங்கே வரும். திரும்ப வரும்போது நடவு செய்த ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு களை பறிப்போம். களை பறிக்கும் போது எருவோட கலந்து, அதாவது ஒரு 250 கிலோ எருவோட ஒரு 2.5 கிலோ ட்ரைகோடர்மா விரடி அல்லது 2.5 கிலோட பெசில சப்ளிஸ் ரெண்டையும் நல்லா கலந்து தனித்தனியாக கலந்து அதை ஒரு நிழலில் ஒரு 10 நாள் வச்சுருந்து நல்லா வளரவிட்டு மீண்டும் ரெண்டும் ஒன்றா கலந்து ஒரு கையை நம்ம போட்டு மண் அணைச்சோம் என்றால் மிகவும் அபரிதமாக இருக்கும். இதில் நம்ம நடவு வகையில் அதுக்கு பிறகு ஒரு பூ பூக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மண் நினைப்பாங்க. அந்த நேரத்துலையும் லிக்யூடில் செஞ்சால் வந்து வேறு நினைச்சாலும் சரி, இல்லை எருவோட கலந்து போட்டாலும் சரி, லிக்யூடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மென்மே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 100 லிட்டர் தண்ணியில் ஒரு 4 கிலோ வெள்ளத்தை கரைஞ்சி நம்மளுக்கு தேவையான ஒரு ஏக்கருக்கு தேவையான ஒரு 5 லிட்டரு பெசில சப்ளிஷன் நல்லா கலந்து நல்லா வளர விடணும். வளர விட்டால் ஒரு 5-6 நாளில் வளர்ந்துடும். அதை வந்து ட்ரிப்பு மூலியமாக சொட்டு நீர் பாசனம் செலுத்தும் என்றால் அந்த வேர் பகுதியில் போய் இந்த பாக்டீரியாவானது மிகவும் வளர்ந்து பாதுகாப்பானாக இருக்கின்றது. இந்த பாக்டீரியாவானது குறைந்தது 13 வகையான நொதிகளை, 13 வகை ஆன்டிபயாட்டிக் சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரியில் போய் முடியாமல் என்ன முடியாமல் அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் போடுறாரு. ஏன்னா நம்மளுக்கு பல பிரச்சனைகள், பல நோய்கள் திரும்ப வரக்கூடாதுன்று. அதே போல் இந்த பெசில சப்டிலிஸ் ஆனது, இந்த பாக்டீரியா பல ஆன்டிபயாட்டிக்ஸ்களை உற்பத்தி பண்ணுகிறது, நொதிகளை உற்பத்தி பண்ணுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வறட்சி இல்லை அங்கே வந்து சரியான இது இல்லைன்னா இந்த பாக்டீரியா ஒரு வித்து, அதாவது ஸ்போர் சொல்லுவாங்க, உற்பத்தி பண்ணி தன்னை காத்துக்கிட்டு திரும்ப எப்போ ஈரம் வருதோ திரும்ப வளரும். அதனால் இந்த உயிர் காரணிகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் நம்மளுக்கு வந்து அதிக வளர்ச்சி மண்ணோடு வளர்றதோடு மட்டும் இல்லாமல் அது சில வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுகிறது, சில நுண்ணூட்டங்களை உடச்சி மண்ணுக்கு தரும். அதனால தான் இந்த பெசில சப்டிலிஸ் இப்போ வந்து நம்ம அந்த சுடோமோனாஸ் சொல்யூஷன்ஸ் பதிலாக பெசில சப்டிலிஸ் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த அறிமுகப்படுத்தின பெசில சப்டிலிஸ் விவசாயிகள் நன்றாக பயன்படுத்தி இப்போ இளமேலர்கள் இலைக்கருகள் நோய்க்கு நீங்கள் தெளிக்கலாம். 1 லிட்டருக்கு 5 மில்லி பயன்படுத்தி நம்ம வந்து 2 முறை பூக்கிறதுக்கு முன்பாடு பிறகு காய் வைக்கிறப்ப தெளிச்சோம் என்றால் அதில் வரக்கூடிய இலைக்கருகள் நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம், இலை புள்ளி நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். வாடல் நோய்க்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். வாடல் நோய் எப்போ வரும்னா உங்களுக்கு பூக்கிறப்ப வாடல் நோய் வரும். பூக்கிறப்ப வாடல் நோய் வரும்போது மண் அடைக்கும் போது இந்த பெசில சப்டிலிஸ் ஒரு 250 கிலோவில் ஒரு 2.5 கிலோவை கலந்து ஒரு 5 நாள் வச்சுருந்து ஒரு கையை நம்ம போட்டு மண் அணைக்கலாம். அப்புறம் அதுக்கு பிறகு காப்பு வைக்கிறப்ப, மொத அறுவடை பண்ணுறப்ப அப்பயும் வைக்கலாம். அப்படி வரும்போது இந்த வேர்பகுதி தாக்கும் வாடல் நோயானது மிகவும் சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பெசில சப்டிலிஸ் என்ற உயிரியல் காரணி பாக்டீரியானது மிக வேகமாக வளரும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், நீங்கள் ராத்திரி சாப்பிட்டு போய் படுக்கிறீங்க, 10 மணிக்கு 9:30 மணிக்கு படுக்கிறீங்க, அடுத்த நாள் காலையில் ஒரு 5-6 மணிக்கு ஏஞ்சி பார்க்கும்போது நம்ம வாய்ப்புறா என்ன இருக்குது, பாக்டீரியா வளர்ந்து அவ்வளோ தகாத ஒரு துர்நாற்றம் அடிக்குது. அது என்ன, அது ஒரு 10 மணி நேரத்தில் ஒரு 7 மணி நேரத்தில் என்ன வளருது, அந்த அளவுக்கு பாக்டீரியா வளருது. அதனால தான் விவசாயிகளே, பெசில சப்டிலிஸ் என்ற பாக்டீரியாவை நாம் வளர்த்து வேர்பகுதியில் கொண்டு போய் நம்ம சேர்த்தோம் என்றால் இந்த வேர்பகுதியை சுற்றி இந்த பாக்டீரியா நன்றாக வளர்ந்து அந்த வேர்பகுதியை தாக்கும் பூசண நோய்கள் மற்றும் பாக்டீரியா நோய்கள் அனைத்தையும் நன்றாக கட்டுப்படுத்தி வல்லமைப்படுத்துது. ஆதலால் இந்த பெசில சப்டிலிஸ் என்ற உயிரியல் காரணி திரவ வடிவிலும் கிடைக்கின்றது, துகள் வடிவிலும் கிடைக்கின்றது. இதை பயன்படுத்தி தக்காளியில் சாகுபடி செய்து மருந்து அளவை தயவு செஞ்சு குறைங்க. அதாவது வந்து ஒரு 3 முறை மருந்து அடிக்கிறீங்கன்னா 2 முறை இதை பயன்படுத்தி 1 முறை மருந்து அடிங்க, நான் வேணாம்னு சொல்ல, குறைச்சிக்கிட்டே வாங்க மருந்து அளவு. அதுக்கு பிறகு உங்களுக்கே ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா எந்த நேரத்தில் இதை அடித்தா உங்களுக்கு நல்லா கேட்கணும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், உங்கள் அனுபவ பாடம் நல்லா தெரியும். அதனால் இப்போ தக்காளி இன்னும் குறைஞ்சபட்சம் 4 முறை மருந்து அடித்தே தான் தீரணும். அந்த 4 முறைக்கு 2 முறை இதை பயன்படுத்துங்க, 2 முறை மருந்து அடிங்க, அப்புறம் திரும்ப குறைச்சிங்க. இப்படி குறைச்சிங்க என்றால் இந்த பெசில சப்டிலிஸ் பயன்பாடு அதிகரித்து உங்கள் தலைமுறைக்கு ஒரு வளமான சொத்தை உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் தக்காளியில் பேசிலஸ் சப்டிலஸ் என்ற உயிரியல் காரணியை பயன்படுத்தி எவ்வாறு நோய்க்கிருமிகளை அழிக்க வேண்டும், அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றி முனிவர் செந்தில்வேல் அவர்கள் விரிவாக தனது உரையாடலில் இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.